வணக்கம் அன்பு நேயர்களே, இது நியூசிலாந்து தமிழ்ச் சங்கத்தினரின் தமிழ்ச் சென்றல் வானொலி. இன்றைய நாளும் இனிவரும் காலங்களும் அனைத்து தமிழர்களுக்கும் நன்றி அமையட்டும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள்
செல்கிறோம்.
இன்றைய பொன்மொழிகள் வழங்குபவர் திருமதி புஷ்பராணி நடராஜா அவர்கள்.
தமிழ் தென்றல் நேயர்களுக்கு வணக்கம். காத்திரு, நடக்க இருப்பது சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நடக்கும். எப்படி வாழ்வான் பார்க்கலாம் என்பவர்களுக்கு மத்தியில் இப்படித்தான் வளர்ந்தேன் என்று வாழ்ந்து காட்டுங்கள். அடைய வேண்டிய இலக்கு அவசியம் என்றால் பாதை கடினமானாலும் பயணிக்கத்தக்கது தான் வேண்டும். தளராத இதயம் உள்ளவர்களுக்கு இவ்வுலகில் முடியாததென்று எதுவும் இல்லை. உன்னால் சாதிக்க இயலாத காரியம் என்றும் எதுவும் இருப்பதாக ஒருபோதும் நினைக்காதே. நாம் இன்று இப்படி இருப்பதற்கு நாமே பொறுப்பு. இனி எப்படி இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அப்படி நம்மால் மாற்றிக்கொள்ளும் ஆற்றல் நம்மிடமே உள்ளது. வெற்றிக்கு எந்த குறுக்கு வாழ்வும் கிடையாது. நாம் தான் நடந்து நடந்து பாதை போட வேண்டும். சிங்கத்தின் இடைக்காக மட்டுமே மான்கள் படைக்கப்பட்டு இருந்தால் அதற்கு வேகமாக ஓடும் காதலை படைத்திருக்க மாட்டான். அதுபோலத்தான் பிரச்சனை கொடுத்திருக்கும் இறைவன் அதை சமாளிக்கும் திறமையையும் கொடுத்திருக்கிறான். துணிந்து செல், காரணம் இல்லாமல் கவலை கொள்ளாதே, காரணம் இருந்தாலும் கலக்கம் கொள்ளாதே. எதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும். நன்றி, வணக்கம்.
பேசாமல் வாழ்வை வாழ்ந்திருப்போம்.
அன்பு நெஞ்சங்களே, அன்பு வணக்கம். இந்த மனுஷ மனசுக்கு பாருங்க, ரொம்ப வித்தியாசமானது, ரொம்ப விபரீதமானது. இது சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் இந்த உலகமே படைக்கப்பட்டது. இது எப்பவாவது சந்தோஷமா இருக்க அது பாருங்க, சந்தோஷத்தை கொண்டு போய் எங்க வச்சிருக்கு இந்த மனசு அப்படின்னு கேட்டா அதுவே ஒரு பெரிய ரகசியம். இப்போ எனக்கு ஒரு சட்டை வேணும்னு ஆசைப்பட்டேன்னு வச்சுங்க, சட்டை கிடைச்சோன்னு சந்தோஷப்பட வேண்டியதுதானே. சட்டை கிடைச்சிருச்சு, நான் சேப்பு கலர்ல பச்சை பூ போட்டு ஒரு சட்டை வேணும்னு ஆசைப்பட்டேன், கடைக்கு போறேன், சேப்பு கலர்ல பச்சை பூ போட்டு ஒரு சட்டை கிடைச்சது, ஐ ஜாலி, எடுத்துட்டு வர வேண்டியதுதானே. இது வரும்போது மனசு சொல்லலாம், பெரிய பெரிய பூவா எதிர்பார்த்தது, சின்ன சின்ன பூவா இருந்தது அப்படிங்கும் போச்சு. நீங்க இவ்வளவு கடை ஏறி இறங்கி கஷ்டப்பட்டு ஒன்னு வாங்கி மனசு சொல்லிடும், நான் பெரிய பெரிய பூவா எதிர்பார்த்தேன், இது சின்ன சின்ன பூவா இருக்கு அப்படின்னு சந்தோஷம் போயிடும். நீங்க 450 ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்க சட்டைக்கு, 4 மணி நேரம் செலவு பண்ணிருக்கீங்க, எல்லாம் வேஸ்ட். மனசு துக்கம் கொண்டாடும், ஒரு தள்ள துண்டு போட்டு ஒரு ஓரமா போய் உட்காந்துட்டு ஓன்னு அழுதுகிட்டு இருந்த அந்த மனசு என்ன பண்றது? இது எங்க கொண்டு போய் சந்தோஷத்தை பிக்ஸ் பண்ணது? இது தன்னுடைய சந்தோஷம் என்கிற புள்ளியை எங்கு வைத்திருக்கிறது அப்படிங்கிற, இதுவாவது பரவாயில்ல கிடைச்சதுல அதிருப்தி அடையிறது அப்படின்னு. இன்னொருத்தருக்கு ஒண்ணு கிடைச்சு விட்டா இது ஏன் துக்கப்படணும்? ஒரு சட்டைய தேடி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சு ஒருத்தன் போட்டு வர, இந்த மாதிரி சட்டை வேற எவங்கிட்டையும் இருக்காதுன்னு நினைச்சுக்கிட்டு காலேஜுக்குள்ள நுழைஞ்சி இன்னொரு பைய போட்டிருந்தான் செத்தான். வேற எவங்கிட்டையும் இது மாதிரி இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு நான் வாங்கிட்டு வந்து அதே மாதிரி அவங்கிட்ட இருக்குதே அப்படின்னு துக்கப்பட்ட நோலை போய் இருக்கான் தெரியுமா? தமிழ்ல பாஞ்சாலி சபதத்தை பாரதி எழுதுறாரு. துக்கம் எங்க இருக்கு அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாரு துரியோதனனுடைய கேரக்டர் சொல்லும் போது. துரியோதனன் துக்கமா இருந்தானா? எப்பவும் துக்கமா இருந்தானா? துக்கமா இருக்க வேண்டிய ஆளாமே துரியோதனன் ராஜா. என்ன முதொத்த உணவுகள், எப்ப சாப்பாடுனாலும் அறநல பிரமாதமான சாப்பாடு, பிறர் வெகுறும் ஆடைகள், அடுத்தவும் பார்த்து பராமரிப்பட முடியாத டிரெஸ் அவனுக்கு, நகை என்னெல்லாமோ எல்லாம் இருக்கு. சொன்னபடி செய்யும் மந்திரி, எல்லாம் சொன்னதை கேட்கிற மாதிரி அமைச்சர்கள், எல்லாம் அப்புறம் பணிவிட செய்யறதுக்கு. அந்த புறத்துல திரும்பினா அவ்வளவு அழகான இளம் பெண்கள் யார வேணாலும் நான் அனுபவிக்கிறான், கேட்க முடியாது. இதை விட என்ன ஜாலி வேணும் அந்த பயலுக்கு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கான். ஆனா அவன் எப்பவுமே மூணு உட்காந்துருக்கான், துக்கமா உட்காந்துருக்கான், வேதனையா உட்காந்துருக்கான். பாரதி காரணம் சொன்னா இவன் ஏன் துக்கமா இருக்கிறான்னா, இவங்கிட்ட என்ன இருக்கு என்ன இல்லைங்கறத பொறுத்து இவன் மகிழ்ச்சி இல்ல. பீமனுடைய வீரம் உன் மார்பு பெருசா இருக்கு பீமனுக்கு, அதை பார்த்து அந்த பயலுக்கு வைத்தியதான். எனது அவமானம் பீமனது மார்பில் எழுதப்பட்டுள்ளதுங்கிறானா இந்த துரியோதனன். சார் அவன் நல்லா இருந்தா இவனுக்கே வை தெரியும்னு அவன் நல்லா இருக்கக்கூடாத. சில பேருக்கு குணம் என்னன்னா தான் சந்தோஷப்படணும்னு நினைக்கக்கூடாது. அவன் நல்லா இருக்கக்கூடாது, இவன் நல்லா இருக்கக்கூடாது. இப்ப மனுஷன துரியோதனுக்கு அரண்மனை இருக்கு, அமைச்சர் இருக்கிறாங்க, இன்ன பெண்கள் இருக்கிறாங்க, இன்பம் இருக்கு, எல்லாம் இருக்கு. கிறுக்கு பய துக்கத்திலே இருக்கிறான். ஏண்டா துக்கத்தில் இருக்கிறான், பீமன் நல்லா இருக்காங்க, தர்மன் நல்லா இருக்காங்க, அர்ஜுனன் எல்லாரும் பாராட்டுறாங்களே அப்படின்னு. இப்ப நான் பேசுறேன், என்ன பத்து பேர் பாராட்டுவாங்க, வெளிநாடு கூப்பிடுவாங்க, போட்டோ எடுத்துக்குவாங்க, அதோட வாழ்க்கையை சந்தோஷமா விட்டுற வேண்டியதுதான். இன்னொரு பேச்சாளர் வராமிச்சுங்க, அவருக்கு என்ன விட ஒரு பெரிய போஸ்ட் அடிச்சுட்டாங்க, இல்ல அவருக்கு என்ன விட அதிகமா ஒரு பணம் கொடுத்துட்டாங்கன்னா, நான் என்ன மூஞ்சதிக்கு வச்சுட்டு உட்காந்துருக்கிறது, அவன் இவ்வளவு நல்லா இருக்கிறானே என்ன என்னைக்கு நான் நமக்கு கிடைச்சது சந்தோஷம், சாப்பிட்டோம், படுத்தோம், தூங்கணும், போய் சேர்ந்தோம், இது வாழ்க்கை. அவனுக்கு மட்டும் ஏன் இதை விட பெருசா போஸ்டர் போடுறீங்க, அவனுக்கு ஏன் 10,000 ரூபாய் கூட கொடுக்குறீங்க, நான் துக்கப்பட்டா துக்கப்பட்டு இருக்க வேண்டியதுதான். நமக்கு இருக்கிற வாய்க்கும் வயிற்றுக்கு என்ன சாப்பிட முடியுமோ சாப்பிடணும், சந்தோஷமா இருக்கணும், போகணும். ஏன் சார் இந்த அறிவு மக்களுக்கு வரல? அடுத்தவன் வசதியை பார்த்து வயிறு எறிகிறது, துக்கப்படுறது, வாழ்நாள் முழுக்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, இன்னொருத்தன் புகழ கண்டா பட்டிக்கு எறியுது, பல பேருக்கு அடுத்தவன் புகழ பார்த்தா உடம்பை பச்சிக்கிட்டு எறியுது. இவெல்லாம் யாருன்னா துரியோதனுடைய அக்கா பெயர், துரியோதன பரம்பரை, துரியோதனுடைய புத்தி, துரியோதன புத்தின்னு பேர் இருக்கு. இந்த பாரதி எழுதுறாரு, பீமனுடைய அகலமான மார்பில் எனது அவமானம் எழுதப்பட்டுள்ளது அப்படின்னு. நீங்க என்ன சார் பாஞ்சாலி சபதம் பழைய புராண கதை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, இப்ப நான் ஒரு சின்ன கதை சொல்றேன், கதை இல்ல சம்பவம். நீங்க உங்களை பிக்ஸ் பண்ணி பாருங்க, மனுஷன் ஏன் கஷ்டப்படுறாங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஒருத்தர் வீடு கட்டினார், வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்ணணும், ஒரு 3-4 நாள் தான் இருக்கு, கிரக பிரவேசம் பண்ணணும், வேலை முடியல. உடனே அவர் மேஸ்திரியை கூப்பிடுறாரு, கூப்பிட்டு வேலை விடுப்பா, ராத்திரி பகலும் ஆளை வேலை விடுப்பா, வீடு முடிஞ்சாகணும் அப்படிங்கிறாரு. அப்படியும் முடியல, பாருங்க நாளைக்கு கிரக பிரவேசம். இவர் இப்படி வந்து வீட்டை பாக்குறாரு, இன்னும் நிறைய வேலை இருக்கு, பெயிண்ட் பண்ண வேண்டியிருக்கு, அது பண்ண வேண்டியிருக்கு, அது பண்ண வேண்டியிருக்கு, வேலை பாக்கி இருக்கு. முதலாளி ஒண்ணு யோசிக்கிறார், போப்பா போய் யாரெல்லாம் தெருவில் இருக்கிறானா வேலை பாக்குறவெல்லாம் கூட்டிட்டு வா அப்படின்னு. சார் எல்லாம் 100-100 ரூபாய் கூட கேட்பாங்க, கொடுத்துட்டு போலாம் வா வேலையை பார்க்க சொல்லுன்னு. ரைட், வேலை நடக்க ஆரம்பிச்சாச்சு. முதலாளி போயிட்டு மத்தியானம் வர்றாரு, வந்தா இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கு, நிறைய வேலை முடியாது போல இருக்கு. மத்தியானத்துக்கு மேலேயும் போய் பாருப்பா யாரெல்லாம் இன்னும் கூலிக்கு ஆள் கிடைப்பாங்களா கூட்டிட்டு வாங்க. சார் எல்லாம் அரைநாள் கூலி வாங்க மாட்டாங்க சார், அரைநாள் வேலைக்கு வந்தாலும் முழு நாள் கூலி கேட்பாங்க, கொடுத்துருவோம்ப்பா வர சொல்லப்பா வர சொல்லு வர சொல் அப்படிங்கிறாரு. வந்தாச்சு சாயங்காலம் 4:00, இன்னும் கொஞ்சம் வேலை பாக்கி இருக்கு, இப்ப கூட யாராவது 2 பேர் இருந்தா கூட்டிட்டு வாப்பா வேலையை முடிக்க சொல்லலாம் அப்படின்னு. வரமாட்டாங்க சார், 2 ஹவர்ஸ் வேலையெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க, கூட்டிட்டு வாப்பா அப்படிங்கிறார். கூட்டு வந்தாங்க, அவங்களுக்கும் சேர்த்து 1 நாள் கூலி கொடுத்துருவோம், முடிவு பண்ணி வேலையை முடிங்க. இந்த காலையில இருந்து வேலை பாக்குறாங்கல்ல, அவங்களுக்கு கூலி கொடுக்கும்போது முதலாளி யோசிச்சாரு, பாவம் ரொம்ப நேரமா வேலை பார்த்தேன், ஒரு 100-100 ரூபாய் கூட கொடுக்கறதுக்கு 200 ரூபாய் கூட கொடுத்துருவோம், சந்தோஷமா போட்டு 200 ரூபாய் கூட கொடுத்தாரு. எல்லாம் வாங்கினா பார்த்தான், முகத்துல புன்னகை பாக்கெட்ல வச்சான். இந்த மத்தியானம் வந்தான் பாருங்க, அவனை கூப்பிட்டு அவனுக்கு இந்த 1 நாள் கூலிய கையில கொடுத்தாரு. அவர் வச்சுங்கப்பா, நீங்க எல்லாம் 1 நாள் கூலி கட்டிங்கப்பா, 1 நாள் கூலி அப்படின்னு. இந்த 1 நாள் கூலி இவனை கொடுத்த உடனே காலம்பல இருந்து வேலை பார்த்தா பாருங்க, அவன் முகம் அப்படியே மாறி போச்சு, டக்குன்னு இருந்து போச்சு, அவன் அப்படியே ஒரு மாதிரி திகச்சிட்டான். இது என்ன, இது நம்ம காலையில இருந்து வேலை பார்த்தோம் நமக்கும் 1 நாள் கூலி, இந்த பையன் மத்தியானத்துல இருந்து வேலை பார்த்தா அவனுக்கும் 1 நாள் கூலி கொடுக்குறான் அந்த மனுஷன் அப்படின்னு நினைச்சான். கூப்பிடும் முகம் எல்லாம் வேட்டு போச்சு அவருக்கு. இந்த மத்தியானம் வந்தவன் அந்த காசை வாங்கிட்டு ஒரு கூட 100 ரூபாய் கொடுத்தாரு, அந்த 100 ரூபாயும் இப்படி வாங்கிட்டு மாதிரி இறுக்கமா நின்னான். 4 மணிக்கு வந்தான் பாருங்க, அவனுக்கும் பேச்சுப்படி ஒப்பந்தப்படி 1 நாள் கூலி கொடுத்தாங்க, முதலாளி 1 நாள் கூலியை கொடுத்தாரு பாருங்க. இந்த மத்தியானம் வந்தவன் உடனே முதலாளி பார்த்துட்டான், அறிவு இருக்காய் அவனுக்கு, 4 மணிக்கு வந்த பயலுக்கும் 1 நாள் கூலி கொடுக்குற, மத்தியானம் வந்து வேலை பார்த்தேன் எனக்கும் 1 நாள் கூலி கொடுக்குறிய, அவனுக்கு நியாயமா தெரியுதா அப்படின்னா. போச்சு போச்சு போச்சு, 4 மணிக்கு வந்தவனுக்கு 3 நாள் கூலி கொடுத்தது தப்புன்னு மத்தியானம் வந்தவன் சொல்றானே, காலையில இருந்து வேலை பார்த்த மீறி நாம மத்தியானம் வந்து முழு நாள் கூலி வாங்கினமே, அது நியாயம்னு யோசிச்சானா? யாரும் தன்னுடைய பங்கு லாபத்தை மட்டும் யோசிக்கிறானே ஒழிய, நாம இன்னொருத்தனோட அதிகமா சம்பாரிச்சிட்டமேங்கிற எண்ணத்தை மத்தியானம் வந்தவன் நினைச்சு பார்த்தானா? அவனுக்கு எப்ப கோவம் வருது? சாயங்காலம் வந்தவனுக்கு முழு நேர கூலி கொடுத்தா அது தப்பான். நான் மத்தியானத்திலேருந்து வேலை பார்க்கறேன், எனக்கும் முழு நேர கூலி, சாயங்காலம் 4 மணிக்கு வந்த பயலுக்கு முழு நேர கூலி கொடுத்தா அது என்ன நியாயம்? உனக்கு நியாயமே தெரியலையா? இப்போ இந்த இடத்துல நின்றுகிட்டு நீங்க திங்க் பண்ணணும். நீ என்ன கேட்ட? நான் மத்தியானம் வந்தாலும் ஒரு நாள் கூலி வேணும்னு கேட்டேன். உனக்கு கொடுத்தாச்சு இல்ல? ஆமா. சந்தோஷமா விட்டு போக வேண்டியதானே? நீ போல. ஏன் போல? சாயங்காலம் வந்தவனுக்கு ஒரு நாள் கூலி கிடைச்சிருச்சுன்னா உன்னால தாங்க முடியல வாழ்க்கையில. இதுதான் சார் மனுஷனுடைய துக்கத்துக்கே காரணம். தனக்கு என்ன கிடைச்சதுன்ற நினைச்சுக்கிட்டு அவன் வீட்டுக்கு போனா சந்தோஷமா இருப்பான். அடுத்தவனுக்கு என்ன கிடைச்சது, அடுத்தவனுக்கு என்ன கிடைச்சதுன்னு நினைச்சா ஜென்மத்துக்கு சந்தோஷமா இருக்க முடியாது. ஒரு வாயில் முழுக்க நீங்க வாழ்ந்தா கூட உங்களால சந்தோஷமா இருக்க முடியாது. நமக்கு என்ன கிடைச்சது, நம்ம ரெண்டு கை எவ்வளவு கொள்ளுமோ அவ்வளவுதான் கிடைக்கும். நம்ம வயிறு என்ன கொள்ளுமோ அதான் திங்க முடியும். நம்ம உடம்பு இந்த உலகத்துல என்ன என்ஜாய் பண்ண முடியுமோ அவ்வளவுதான் என்ஜாய் பண்ண முடியும். சரீரத்துக்கு ஒரு லிமிட் இருக்கு. இது என்ன என்ஜாய் பண்ண முடியும் இந்த பொறி புலன்களால அப்படின்னு விதிப்படி இந்த உடம்பால என்ஜாய் பண்ணக்கூடியதை என்ஜாய் பண்ணி, இந்த ரெண்டு கையால சம்பாதிக்கூடியதை சம்பாதிச்சு, இந்த வயிற்றால திங்கக்கூடியதை தின்னுபிட்டு செத்து போகணும். இவ்வளவுதான் வாழ்க்கை. இதை விட்டுட்டு அவனுக்கு இவ்வளவு கிடைச்சது, இவன் அவங்க வயிறு பெருசுடா, அவனுக்கு ஏதோ ஒண்ணு கூட கிடைச்சது, அதுல என்ன பெரிய வேத்து வடிஞ்சு வருத்தப்பட்டு நொந்து நூலா போய்? உங்களை பற்றி கவலைப்படுங்கள், சந்தோஷத்தை உங்களில் நிறுத்துங்கள். சந்தோஷம் என்ற புள்ளியை உங்களை தாண்டி இன்னொரு விடத்தில் கொண்டு போய் வைத்து விட்டால் வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கவே முடியாது. பெரிய தாட். ஆனா புரிஞ்சுக்கணும், உங்க சந்தோஷத்தை உங்க வட்டத்துக்குள்ள வைங்க. உங்க சந்தோஷத்தை அடுத்தவங்க வட்டத்துல வச்சுட்டீங்கன்னா நீங்க நிம்மதியாகவே இருக்க முடியாது. இதை புரிஞ்சுக்கிட்டா வாழ்க்கை ஒளிவுடையதா இருக்கு.
கவலைகள் கிடக்கட்டும் மறந்து வீடு, காரியம் நடக்கட்டும் துணிந்து வீடு. எடுத்தவர் யாரோ மறைத்தவர் யாரோ இருக்குது நீதி சிரித்து வீடு. கவலைகள் கிடக்கட்டும் மறந்து வீடு, காரியம் நடக்கட்டும் துணிந்து வீடு. எடுத்தவர் யாரோ மறைத்தவர் யாரோ இருக்குது நீதி திரித்து விடு. நீதியுள்ளதுக்கும் ஒன்றென்பார் நெருங்கிடும் போதே சுடுமென்பார். நீதியுள்ளதுக்கும் ஒன்றென்பார் நெருங்கிடும் போதே சுடுமென்பார். யாரையும் எதுவும் சுடவில்லை, என்னையும் பழியோ விடவில்லை. சுட்டதும் தங்கத்தின் நிறம் போமோ, தொட்டதும் மலர்களின் மனம் போமோ. கற்றவன் கலங்குதல் அழகாமோ, கட்டமும் கற்பனை கதையாமோ. கவலைகள் கிடக்கட்டும் மறந்து விடு, காரியம் நடக்கட்டும் துணிந்து விடு. எடுத்தவர் யாரோ மறைத்தவர் யாரோ இருக்குது நீதி சிரித்து விடு.
இலக்கியச்சாரம் வழங்குபவர் மருத்துவ கலாநிதி ராசநாதன் அவர்கள்.
வணக்கம் நேயர்களே, முதலில் குரல் விளக்கம் கேட்போம். தத்துவ ஆராய்தல் என்ற அத்தியாயத்திலிருந்து இரு குரல்கள். குரல் 792. ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாப் துயரம் வரும். பல வகையாலும் தெளிவாக ஆராய்ந்து கொள்ளாத நட்பு இறுதியில் தானே சாவை அடையும் அளவுக்கு கடும் துயரம் தரும். குரல் 793. குணனும் குடிமையும் குற்றமும் குன்றா, இனனும் அறிந்து யாக்க நட்பு. ஒருவருடைய நற்குணத்தையும் குடிப்பிறப்பையும் குற்றக்குறைகளையும் அவன் நண்பர்களையும் அறிந்தே நட்பு கொள்ள வேண்டும். அடுத்ததாக சில தமிழ் பொன்மொழிகள். இவை டாக்டர் பு வரதராசன் என்ற பெரும் அறிஞர் எழுதியது. சிறந்த இன்பமாவது, நம்முடைய உடல் நோய் இல்லாமல் இருப்பது முதன்மையான இன்பமாகும். நம்முடைய மனதில் கவலை இல்லாமல் இருப்பது இரண்டாவது இன்பமாகும். மற்ற உயிர்க்கு உதவியாக நாம் பார்த்திருப்பது மூன்றாவது இன்பமாகும். முன்னேற வழி. சிறிய விஷயங்களுக்காக மனக்கலக்கம் அடையாதீர்கள். ஒத்துப்போகும் தன்மையையும் இனிய பண்புகளையும் வளருங்கள். பிறர் உங்கள் தவறுகளை சுட்டி காட்டினால் அவற்றை ஒத்துக்கொள்ளுங்கள். தவறுகளை தவிர்க்க முயலுங்கள். தவிர உங்கள் தவறுகளை சுட்டி காட்டும் நண்பருக்கு நன்றி செலுத்துங்கள். இப்படி நடந்து கொண்டால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம். அடுத்ததாக சில அருமையான செப்பு மொழிகள். வேலை மனிதனை கொல்வதில்லை, கவலைதான் கொல்லும். கோபம் கண்களை மறைத்து ஒளியை இருளாக்குகின்றது. கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கையே இருள் அகற்றி ஒளியூட்டும் சுடர்விட்டு எரியும் அகல் விளக்காகும். ஒரு முறை பேசும் முன்னர் இருமுறை யோசி. உங்கள் உடம்புகளை கொடுக்கின்ற மதிப்பை மனித உள்ளங்களுக்கு கொடுங்கள். தீமையை தூற்றுதலை விட நன்மையை போற்றுதலே சிறந்தது. போதனை செய்வது சுலபம், அதன்படி நடப்படே கடினம். நன்றி, வணக்கம் நேயர்களே.
பாட்டொன்று கேட்போம்.
வணக்கம், பாட்டொன்று கேட்போம். கவிஞர் பிரைஸுடன் அவர்கள் சமீபத்தில் பூவுலகை நீங்கியது யாவருக்கும் நினைவிருக்கலாம். அவரது பாடல் வரிகளையும் நான் உங்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொள்கிறேன். அனைத்து கவிஞரை போலவும் இவரது பாடல் வரிகளும் அழகுமிக்கவை, இலக்கிய நயம் செறிந்தவை. சினிமாவில் முன்னிலையில் ஆதிக்கம் செலுத்திய கவியரசு கண்ணதாசன், கவி பேரரசு வைரமுத்து ஆகியோர் காலங்களில் கவிஞராக இருந்ததால் இவரது புகழ் வெளி தெரியாதிருந்தது வியப்பான ஒன்றல்ல. அத்துடன் புலவர்களுக்கே உரித்தான புலமை செருக்கு இவருக்கு அதிகம் இருந்ததாகவும் கூறப்படுகின்றது. அதனாலோ என்னவோ திரை இயக்குநர்கள் இவரிடம் பாடலை பெறுவதற்கு பின்னடித்ததாக கூறப்படுகிறது. எது எப்படியோ அவரது பாடல்களும் திரைப்படங்களில் கோலோச்சிக் கொண்டிருந்தது. அவரது பாடல் ஒன்றே இன்றைய தெரிவு. படம் உன்னை நினைத்தேன் பாட்டு படித்தேன். பாடியோ எஸ்பி பாலசுப்ரமணியம், ஸ்வர்ணலதா. இசை இளையராஜா, வரிகள் கவிஞர் பிரைஸுடன். ஒரு சொல் திரும்பவும் அடுத்தடுத்த செய்யுள்களில் வருவது அடுக்கு தொடர் எனப்படுகின்றது. உதாரணமாக விழுந்தேன் விழுந்தேன் என்றும் வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே எனவும் வரும் இடங்கள் அடுக்கு தொடர் எனப்படும். கவிஞர் பிரைஸுடன் பாடல்களில் இவ்வாறாக அடுக்கு தொடர்கள் அமைந்த பாடல்கள் அதிகம் உண்டு. அப்படிப்பட்ட பாடல்களில் ஒன்றே என்னை தொட்டு அள்ளி கொண்ட மன்னன் பேரும் என்னடி. பாடலின் பல்லவியில் ஒரு பகுதியை அப்படியே இங்கு படித்து காட்டுகின்றேன். மஞ்சள் மஞ்சள் கொஞ்சம் பொன்னான மலரே, ஊஞ்சல் ஊஞ்சல் தன்னில் தானாடும் நிலவே, மின்னல் மின்னல் கோடி போலாடும் அழகே, கண்ணால் கண்ணால் மொழி நீ பாடு குயிலே. இளையராஜாவின் இசையோடு நமக்கு பிடித்த பாடகர்களும் பாடலை பாட அதை நாமும் ரசிக்க வேண்டாமா? ரசியுங்கள். விடைபெறும் நான் சுகி பாலச்சந்திரன்.
சொர்க்கம் என்னை சீராட்ட வரணும், பொன்னி பொன்னி நதி நீராட வரணும், என்னை என்னை நீதம் நீயாள வரணும். பெண் மனசு காணாத இந்திர ஜாலத்தை அள்ளித்தர தானாக வந்துவிடு, என்னுயிரை தீயாக்கும் மன்மத வானத்தை கண்டு கொஞ்சம் காப்பாற்றி தந்து
நெஞ்சை தொட்டு என்னை தொட்டு அள்ளிக்கொண்ட மங்கை பேரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி. நெஞ்சை தொட்டு பின்னிக் கொண்ட நங்கை ஊரும் என்னடி, எனக்கு சொல்லடி விஷயம் என்னடி.
எனக்கு நிகழ்ச்சி தொகுப்பில் உதவிய அனைவருக்கும் நன்றி கூறிக்கொண்டு இன்று உங்களிடமிருந்து விடைபெறுவது ருத்ரா. மீண்டும் அடுத்த வாரம்
போய்விடு இரவே.